சங்கேப ராமாயணத்தில் 50 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 51லேருந்து 60 பார்க்கலாம். நேத்தி 50வது ஸ்லோகத்தில் வாரியமான சுபகுஷா மாரீச்சேன சராவணா ந விரோதோ பலவதா க்ஷமோ ராவண தேனதே. ராமரோட நீ விரோதம் வளர்த்துக்காத, உனக்கு பெரும் ஆபத்து, உன்னுடைய குலமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு மாரீச்சன் பலமுறை சொல்லி இவனை இந்த சீதாபகரணங்கிற எண்ணத்திலிருந்து விலக்கி விடுறான் ராவணனை. ஆனா ராவணன் கேட்கல. அநாதிருத்யது தத்வாக்கியம் ராவணா காலச்சோதிதா. ராவணனுக்கு யமனுடைய அழைப்பு வந்துடுச்சு, காலச்சோதிதா. அதனால இந்த மாதிரி மாரீச்சன் சொன்ன நல்ல வார்த்தையை அநாதிருத்ய புறந்தள்ளி விட்டு ஜகாம சஹமாரீச்சா தஸ்யாஸ்ரம பதம் ததா மாரீச்சனோடு ராமாசிரமத்துக்கு போறான். எப்படின்னா இவன் இவ்வளவு தூரம் வேண்டாம் மாரீச்சன் சொல்றானே, அப்புறம் எப்படி மாரீச்சனோட போறான் அப்படின்னா, மாரீச்சன் சொல்றான் நீ என்னை இந்த மாதிரி ராமர்கிட்ட அமிச்சா எனக்கு இன்னைக்கு முடிவு, உனக்கும் வெகு விரைவில் முடிவு வரும், அதனால இந்த காரியத்தில் இறங்காதேன்னு சொன்னாலும் அவன் ராவணன் சொல்றான் நான் உன்னை வந்து ஒரு உபகாரம் கேட்டோன்னே நீ பெரியவன் நாட்டும் நான் சின்னவனாட்டும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சு, நான் என்ன உபதேசம் கேட்க வந்தீங்க, நான் ராஜா, ராஜா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா, கை கட்டி வாய்ப்புத்தி சொன்ன பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறான். அதனால நீ எனக்கு உபதேசம் பண்ணாத, சொன்னதச்சு நீ நான் சொன்னதை கேட்டு இப்ப ராமாசிரமத்துக்கு போனா நான் உன்னை உயிரோட விடுவேன், உனக்கு உயிர் பிழைக்க ஒரு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இங்கேயே உன்னை கொண்டு போடுவேன். உடனே என்ன பண்ணுவான் மாரீச்சன், சரி நான் எதிர்கையிலேயாவது அடிபட்டு சாகிறேன், ராமர் கையில் அடிபட்டு சாகிறேன், உன்டெண்ணத்துக்கு நான் உயிரை விடணும், போகலாம் போலாம் வா அப்படின்னு சொல்கிறான். அதனால ரெண்டு பேரும் போகிறா. அங்கே ராமாசிரமம் பார்த்தோன்னே நான் சொன்ன மாதிரி செய், மாயமானா போன்னு சொன்னேன், ஒரு மாயமான உருவம் எடுத்துட்டு தேன மாயாவினா தூரம் அபவாஹ்ய நிற்பாத்மஜோ மாயமானா போகிறான். சீதாதேவி அந்த மானை பார்த்தோன்னே தங்கமா, அது உடம்புலலாம் ரத்னங்கள் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதை பார்த்தோன்னே சீதாதேவி ராமர்கிட்ட வந்து எனக்கு இந்த மான் வேணும், இதை பிடிச்சு கொடுங்க, உயிரோடையாவது உயிர் இல்லைனாலும் கூட பரவாயில்ல, எப்படியாவது இந்த மானை எனக்கு பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றா. அபிராமன் அந்த ராமன் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு மான் மேல ஆசைப்படுறா, அதனால ராமரே பிரிஞ்சு கஷ்டப்பட வேண்டியாயிருது. ராமரும் ஒண்ணுமே கேட்கல, இவ இது வரைக்கும் இந்த வனவாசில என்னோட கூட வந்து கஷ்டப்பட்டுண்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறா, அதனால இவ கேட்டதை நான் பண்ண போறேன் அப்படிங்கிறார். லக்ஷ்மணன் சொல்றான் இது மாரீச்சன் மாயை, இது பின்னாடி போகாதேங்கோ அப்படின்னு சொல்றான். அவனுக்கு அந்த ரொம்ப சத்திய நிஷ்டையா இருக்கிறதுனால அவனுக்கு அந்த உண்மை தெரியறது, ஆனா ராமருக்கு என்னமோ மறைக்கிறது. அதனால அவர் சொல்றார் எனக்கு சுக்கிர நீதியில ஒரு ரொம்ப அரிய ஒரு வஸ்து கிடைச்சதுன்னா எந்த ஆபத்தையும் பார்க்காம அது பின்னாடி போகணும் அப்படின்னு இருக்கு, அதனால நான் இந்த மான் பின்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். லக்ஷ்மண்கிட்ட சீதையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறார். அந்த மாயமானான மாரீச்சன் அவர் அது பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு, பக்கத்துல போறார், திடீர்னு அங்க தள்ளி தெரியறாவும் அங்க ஓடுறார், இப்படி ரொம்ப தூரம் தள்ளி இழுத்துன்னு போயிட்டு உடனே ராமருக்கு சந்தேகம் வருது. அம்ப போடுறார், ஆன்னு கத்தின்ட்டு பனமரம் உயரத்துக்கு துள்ளி கீழே விழுந்து உயிரை விடும்போது அவன் அந்த ராவணன் சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வந்துடுது, மறக்க கூடாதோ ஞாபகம் வந்துடுது. அவன் ஹா லக்ஷ்மணா ஹா சீதான்னு சொல்லிட்டே உயிரை விட்டுறான். அப்போ அந்த வார்த்தை அது ராமரோட குரல்ல, இதை கேட்டோன்னே சீத்த லக்ஷ்மணன்ட்ட நீ போய் பாரு ராமருக்கு ஏதோ ஆபத்துன்னொன்னே லக்ஷ்மணன் சொல்றான் ராமருக்கு ஒரு ஆபத்தும் வராது, இங்க உங்களை தனியா விட்டுட்டு போறது அதுதான் பெரிய ஆபத்து, கரவதத்தினால ராட்சசர்கள்லாம் நமக்கு ரொம்ப கரம் வச்சுட்டு இருக்கா, அதனால நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராமரை எதிர்க்கிறவன் இதுக்கு முன்னாடியும் பிறக்கல, இனிமேலும் பிறக்க போறதில்லை, அதனால ராமர் என்னை காப்பாத்துன்னு சொல்ல மாட்டார், என்னை காப்பாத்துன்னு சொல்ற வாழ் தான் ராமர் அபயம் கொடுப்பார், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சீதை இல்லை நீ என்ன இப்படி குடும்பக்காரனா இருக்கியே, நீ என்ன எண்ணத்துல என் பின்னாடி வந்தியோ, பரதன் ஒன்னு அனுச்சானு தெரியலையே அப்படின்னு பல விதமா அவதூறு பேசுற, நீ காமாத்மா உனக்கு அண்ணா ஆபத்து இருக்கும்போது கூட உனக்கு காப்பாற்றணும் தோண மாட்டேங்கிறது அப்படின்லாம் சொன்னோடனே லக்ஷ்மணன் தாங்கலை. அதனால அம்மா, நான் உங்களை எதிர்த்து எதுவும் பேச மாட்டேன், நான் இவ்வளோ தூரம் நீ சொன்னாலும் நான் போகிறேன், திரும்ப வந்து உங்களையும் ராமரையும் சேர்ந்து பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றான். அவன் அந்த போனோடனே இந்த ராவணன் ஒரு சன்னியாசி வேஷம் கொண்டு வரான், வந்து பௌதி பிக்ஷாம் திகிங்கிறான், ஏதோ பிராமண சன்னியாசி வந்திருக்கார், நம்ம சரியா உபச்சாரம் இல்லைன்னா ஏதாவது சாபம் கொடுத்துருவார்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பழங்கள்லாம் கொடுத்து, என்னுடைய கணவர் வெளில போயிருக்கார், அவர் ஏதாவது மானோ ஏதாவது மாம்சம் கொண்டு வருவார், அதெல்லாம் அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு அவரை பேசுறத பார்த்தோன்னே ஏற்கனவே ஷூட் படம் வந்து சொல்லியிருக்கா, ரொம்ப அழகி அவள் உன்னோட இருந்தா அப்போதான் நீ வந்து நிஜமாவே ராஜா அப்படின்லாம் சொன்னதுனால இப்போ நேர சீத்தையை பார்த்தோன்னே, நான் ராட்சசேந்திரனான ராவணன், உலகமே எனக்கு பயப்படும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். சீத்தை கடுமையாக கோச்சின்னு பேசுகிறா, அவன் சீத்தைய தூக்கின்னு போய்ட்றான். ஜஹார பாரியாம் ராமஸ்யா கிருத்ரம் அத்வா ஜட்டாயுஷம், ஜட்டாயு அப்படின்னு தசரதருடைய வயசு அந்த ஜட்டாயுக்கு, கழுகுகளுக்கு ராஜா, சம்பாதிக்கு தம்பி. அந்த தண்டகவனத்துக்குள்ள ராமர் லக்ஷ்மண சீத்தையோடு வரும்போதே, நான் உங்கள் அப்பாவுடைய தோழன், உங்களுக்கு இங்கே வாச சகாயமாக இருக்கேன், உங்கள் பக்கத்தில் வசிச்சுண்டு நீயும் லக்ஷ்மணனும் எங்கேயாவது போயிருக்கும் போது சீத்தையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானாக ஒரு வார்த்தை கொடுத்தார் அவர். அந்த வார்த்தைக்காக இப்போ ராவணனை எதிர்க்கிறார். ராவணன் கையில் கத்தி வச்சுட்டுருக்கான், அவன் யுவா, இவர் ரொம்ப விருத்தர், இருந்தாலும் என் கண் பார்க்க நீ சீத்தையை தூக்கின்னு போக விடமாட்டேன் அப்படின்னு கடுமையாக யுத்தம் பண்ணி கடைசியில் அவன் அந்த ராவணனுக்கு அவனுடைய 10 கைகளை கிள்ளி போடுற அழகால, ஆனால் திரும்பியும் முளைச்சிடுது. வால்மீகி சொல்கிறார், புத்துலேருந்து பாம்பு முளைச்ச மாதிரி அவன் கைகள் திரும்ப முளைச்சிடுச்சு அப்படிங்கிறார். அப்படி அவனுக்கு வரங்கள் இருக்கிறதுனால இவர் களைச்சி போய்டார். இவரை சுற்றி அம்பாலே ஒரு கூண்டு மாதிரி பண்ணுறான், அதெல்லாம் பிளந்துட்டு வர்றார். அவனை தவிக்க விடுறார், அவனுடைய சாரதியும் தேரையும் எல்லாத்தையும் உடைச்சு கடுமையாக யுத்தம் பண்ணுறார். ஆனால் கடைசியில் தளர்ந்து போகும்போது இவருடைய ரெக்கைகளை வெட்டி போட்டுட்டு சீத்தை தூக்கின்னு போய்ட்றான். ராமர் தேடிட்டு வர்றார், லக்ஷ்மணன் பார்த்தோன்னு கூச்சிக்கிறார், உன்னை நம்பி தான் சீத்தையை விட்டு வந்தேன், நீ என்கிட்ட வந்த, சீத்தைக்கு என்ன ஆபத்தோ, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தபோது சீத்தையை காணும், புலம்பி அழறார். நான் என்ன பண்ணுவேன், கோதாவரியில் போய் தேடுறார், பல இடத்துல தேடி குகைகளில் தேடுறார், சீதா சீதான்னு புலம்புறார். மானே கண்டையா, மயிலே கண்டையா, வாழைமரமே பார்த்தியா, சந்தன மரமே பார்த்தியா அப்படின்னு புலம்பிட்டே வர்றார். அங்கே கிருத்ரன் சனிஹதம் திருஷ்டுவா ஹிருத்தாம் ஸ்ருத்வா ச மைத்திரீம் ராகவஹா சோகசந்தப்தா விலலாபா ஆகுலேந்திரியா, இந்திரியங்கள் தன்வசம் இல்லாமல் விலலாப புலம்பி அழறார். ராகவஹா சோகசந்தப்தா, சோகத்தினால ராமர் புலம்பி அழறார் சீத்தையை காணாம அப்படின்னு. அந்த ராமர் அழும்போது அந்த பிரசிரவண மலைன்னு ஒன்று இருக்கு, இந்த மலை கிட்ட கேட்குறார், கோதாவரி நதி கிட்ட கேட்குறார். அதெல்லாம் கூட ராவணனுக்கு பயந்து ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்குது, அதனால அவர் கோவருது. அந்த மலை எதிரொலிக்கிறது, சீத்தை எங்கேன்னு அதுவும் சீத்தை எங்கேன்னு எதிரொலிக்கிறது. அப்போ உன்னை பொடியாக்குறேன் பார் அப்படின்னு இப்படி கோபம் ஒரு ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. ராமர் சொல்றார், நான் உலகத்தையே எரிக்க போகிறேன் என்னுடைய அஸ்திர பலத்தை வச்சுட்டு அப்படின்னு கோபம் ஜாஸ்தியானோடனே லக்ஷ்மணன் அவருடைய ரெண்டு பாதங்களையும் பற்றி, அண்ணா ஒரு ஒருத்தம் பண்ண தப்புக்காக உலகத்தை அழிக்க வேண்டாம், நீங்கள் எல்லாருக்கும் கஷ்டங்கிறது எவ்வளோ பெரிய வாழ்க்கும் வரதான் செய்யுது, சூரிய சந்திராளுக்கே கிரகணம் பிடிக்கிறது, பூமிக்கு பூகம்பம் வருது, வசிஷ்டருக்கே புத்திர சோகம் வந்தது, பெரியவாளாக இருக்கிறவா துக்கத்தை பொறுத்துக்கணும், ஒரு சூறாவளி காலத்தில் மரங்கள் வேளாம் மலை அசையுமா, அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருங்கோ, நீங்கள் சர்வலோக சரண்யராக இருக்கீர், ராமன்ட்ட போய் நம்ம சரணடையலான்னு எல்லா உயிர்களும் நினைக்கும் போது தப்பு பண்ணாதவாளை நீங்கள் தண்டிக்கலாமா, எவ்வளோ புண்ணியம் பண்ணி தசரதர் உங்களை பிள்ளையாக பெற்றார், அதனால் எப்படியாவது சீத்தையை தேடி கண்டுபிடிச்சிடலாம், தெய்வங்கள் நமக்கு சகாயம் பண்ணும், பொறுமையாக இருங்கும் அப்படின்னு காலை பிடிச்சிட்டு லக்ஷ்மணன் வேண்டான். பூர்வ ஜோபி உக்தமாத்திரஸ்து லக்ஷ்மணேன சுபாஷிதம் சாரக்ராஹி மகாசாரம் பிரதிஜக்ராஹ ராகவஹா, அண்ணாவாக இருந்தாலும் தம்பி சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப சாரமான வார்த்தைகள். ஹனுமான் ராமரும் சாரத்தை கிரகிப்பவர். அதனால சரி லக்ஷ்மணா என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னா, இந்த தெற்கு திக்கில் போகலாம். ஒரு மான்கிட்ட லக்ஷ்மன் கேட்குறான் சீதை எங்கன்னு. அது வானத்தை காமிச்சு தெற்கு திக்கில் ஓடுறது. தெற்கு திக்கில் ஆகாச மார்க்கமாக சீதை யாரோ தூக்கின் போயிருக்கா பாக்கு அப்படின்னு தேடிட்டே வரும்போது அங்கே ஜட்டாயு விழுந்து கிடக்குறது. அந்த ஜட்டாயு கிட்ட போய் கேட்டோன்னே, என் உயிரையும் சீதையையும் ராவணன் ஒருத்தன் அபகரிச்சின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் மடியில் அந்த ஜட்டாயு உயிரை விட்டுருது. உனக்கு திருப்பி கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருது. கிருத்ரன் சன்னிஹதம் திருஷ்டுவா ஹிருதாம் சுத்வா சமைத்திரியும் சீதை யாரோ தூக்கின்னு போயிட்டா அப்படின்னு சொல்லி இந்த காட்டில் அவர் ஏற்கனவே ராமர் நாட்டெழுந்து அம்மா அப்பாவை பிரிஞ்சு காட்டுக்கு வந்து சீத்தையை தொலைச்சு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். இந்த ரொம்ப நட்போடு இருந்த இந்த 3 வருஷமாக அவ்வளோ அன்பு பாராட்டின ஜட்டாயும் வதமானவனே ரொம்ப தவிக்கிறார். என்னுடைய துர்பாகியம், நான் இப்போ போய் கடலில் குறிச்சா கடல் வத்திரும் நெருப்பில் விழுந்தால் நெருப்பு அணைஞ்சு போய்டும், அவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன் பொருள் லக்ஷ்மணா அப்படின்னு சொல்ற. ஆனா இந்த ஜட்டாயு எங்க அப்பா போல எனக்காக இவ்வளவு தன் உயிரையே எனக்காக கொடுத்தது. மமஹேதுஹோ அயம் பிராணான்முமோச்ச பதகேஸ்வரா, எனக்காக உயிரே கொடுத்ததே, இந்த மாதிரி சாதுக்கள் கூட உலகத்திருக்காப்பார் அப்படின்னு சொல்லி நான் எங்க அப்பாவுக்கு பண்ற மாதிரி இந்த ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ண போறேன் அப்படின்னு சம்ஸ்காரம் பண்ணி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ரிஷிகள் ஜபிக்கிற மாதிரி ஜபங்கள் பண்ணி சிதையில ஏத்தி பிண்டெல்லாம் வச்சு, ஹே ஜட்டாயு எல்லா ஏகபத்னி விரதம் இருந்தாலும் இருந்தவாளும் பூமி தானம் பண்ணவாளும் எந்த உலகத்துக்கு போவாளோ அதுக்கெல்லாம் மேலான உலகத்துக்கு நான் நண்பரேன் போயிட்டு வா அப்படின்னு சொல்லார். இந்த இடத்துல சொல்வா வைகுண்டத்துக்கு ஜடாவை ஏத்தினார் அப்படின்னு. ஏன்னா வைகுண்டம் ராமருடைய இருப்பிடம், அதோட சாவியாட்டு தான் இருக்கு. அதனால நீ மேல போ, எல்லாத்துக்கும் மேலான உலகத்துக்கு போனா ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்வா. அதுக்கப்புறம் புலம்பிண்டே வரார் ராமர். ததஸ்தேனே பசோகேனா கிருத்ரம் தக்த்வா ஜட்டாயுஷம், அவ்வளோ ஸ்லோகம் இருக்கு. ஆனாலும் ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குறார். மார்க்கமானோ வனே சீதாம் ராட்சசம் சந்ததர்ஷா சரிண்டே வரும்போது க்ரௌஞ்சாரண்யம்னு ஒன்றுக்குள்ள வரா. ஒரு கபந்தம் தலையில்லாத முண்டம் கோர ரூபம் ரெண்டு நீள கைகள் ஒரு மயில் கையில், அந்த ரெண்டு கையாலையும் வர ரெண்டு பேரும் பிடிச்சிடுறான். கபந்தம் நாம ரூபேனா விகிருத்தம் கோர தர்ஷனம், கோரமா இருக்கிற அவன் இவாளை பிடிச்சுக்கிறான். பெரிய மகாபாகு நீண்ட கைகளை படைத்தவன். தம் நிகத்திய மகாபாகு ததாக சொர்க்கதஸ்ச சஹா, அவனை அப்ப ராமர் நம் நிலைமை எப்படி ஆயிடுத்து பாத்தியா அப்படின்னு புலம்பும்போது லக்ஷ்மணன் சொல்றான், என்ன பலி கொடுத்துட்டு நீங்க தப்பிச்சு போங்கோ அண்ணா அப்படிங்கிறான். அப்ப ராமர் ஏண்டா நீ மனசு தளர விடாத, ரெண்டு பேரும் ரெண்டு கையை வெட்டலான்னு வெட்டிடுறான். அப்போ அந்த கபந்தம் சொல்றது, ஒரு சாபத்தினால நான் இந்த மாதிரி இருக்கேன், நான் ஒரு கந்தர்வன் தனுங்கிற கந்தர்வன், என்னை எரிச்சல்னா நான் சாப மோட்சம் அடைஞ்சு உங்களுக்கு ஒரு வழி காமிப்பேன் அப்படின்னோடனே அந்த கபந்தனை எரிக்கிறா. அதுக்குள்ளேருந்து திவ்ய ரூபத்தோட தனுங்கிற கந்தர்வன் வரான். ததாக அவனை எரிக்க சொன்னால அவனை நெருப்பில் போட்டு எரிக்கிறா. அவன் தனுங்கிற கந்தர்வன் ஒரு விமானத்தில் நின்றுட்டு, நீங்கள் ரிஷ்யமூக்கமலைக்கு போங்கோ, அங்கே சுக்ரீவன் ஒரு வானரன் இருக்கான், அவன் சீத்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சகாயம் பண்ணுவான், அவனுக்கு உங்களால் ஒரு காரியம் ஆவேண்டிருக்கு, சுக்ரீவனை நீங்கள் வானரன் நினைக்காம அவனோட போய் சக்கியம் பண்ணிக்கோங்கோ. வழியில் அந்த பம்பாங்கிற ஏரிக்கரையில் சபரின்னு ஒரு புண்ணியவதி இருக்கா, அவளும் உங்களுக்காக காத்திருக்கா, அவளையும் போய் பாருங்கோ. சச்சாஸ்ய கதையா மாசா சபரீம் தர்மச்சாரிணீம், அந்த தர்மச்சாரியான சபரியை பாருங்கள். ஸ்ரமணீம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவம், அவ தர்ம நிபுணாம் ஸ்ரமணீம் அப்படின்னு, அவ ஒரு வேடுவ ஸ்திரீ தான், பிராமணனா பிறந்து வேதம் படிச்சு அதுல இருக்கிற கர்மாலாம் பண்ணி அதுக்கப்புறம் சித்த சுத்தி வந்து பக்தி பண்ணி ஞான விசாரம் பண்ணி பகவான் அடையணும். ஆனால் அந்த ஒரு வேடுவ ஸ்திரீ எப்படி ராமரை அடைஞ்சா அப்படின்னா, அவ பெரிய ஒரு புண்ணியம் பண்ணுறான். அது என்னன்னா, மதங்க முனிவருக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுறான். வேடுவ குலத்தில் பிறக்கிறா, அவளுக்கு அந்த எங்கும் ஹிம்சை பண்ணிட்டு பார்த்தோடனே இது நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து வெளியே வந்துடுறா. அந்த கூட்டத்திலேருந்து மதங்க முனிவரை பார்க்குறா. அவர் ஸ்நானம் பண்ணுறதுக்கு பம்பா ஏரிக்கு போகிற வழியில் பெருக்கி அந்த மாதிரி கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி கைங்கரியம் பண்ணியே அவருடைய காலம் கடைசி வரைக்கும் பண்ணோன்னே அந்த மதங்க முனிவர், நானும் நான் இப்போ மேல் உலகம் போகிறேன், நீங்கள் காத்துன்று ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேர் வருவா அப்படின்னு அவளுடைய ரூபத்தை வர்ணிக்கிறார். அவளை தர்சனம் பண்ணிட்டு நீயும் சொர்க்கம் அடைவாயின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அவள் ராமர் எப்போ வரப்போகிறார் அப்படின்னு நித்தியம் பழங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு ராமர் வரப்போகிறார் அப்படின்னு காத்துட்டுருக்கா. தூங்கினா அந்த நேரத்தில் வந்துட்டு போகிற தூக்கத்தை விட்டுறா. நம்ம சாப்பிட்டுருக்கும் போது எங்கேயாவது ராமர் வந்துட்டு போகிறா அப்படின்னு சாப்பாடை விட்டுறா. ராமா ராமான்னு சொல்லிட்டு அந்த ராமரோட ரூபத்தையே தியானம் பண்ணிட்டுருக்கா. இப்படி இந்த குரு சுஷ்ரூஷை அவர் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை வச்சு அந்த ராமநாம ஜபம் இதை பண்ணனால அந்த ஒரு வேடுவ ஸ்திரீ உயர்ந்த இந்த தர்மத்தை அறிந்து இத சிரமங்களெல்லாம் நினைக்காம பட்டினி பசி பட்டினி தூக்கம் எல்லாத்தையும் விட்டு இதே பண்ணிட்டு இருந்தனால ஒரு சித்த புருஷர்களை போல ஆயிட்டாவோ. சமணீம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவம் சோபகச்சன் மகாதேஜாக சபரீம் சத்துசூதனஹா. அந்த சபரி ராமர் வந்து பார்க்கிறார். அந்த சபரிக்கிட்ட உன்னுடைய தபஸ் பூர்த்தியாச்சா, காமக்ரோதங்கள் எல்லாம் போயிடுத்தா, உன் குருமார்களுக்கு நீ பண்ண புண்ணியத்துக்கு உனக்கு பலன் கிடைச்சிதான்னு ராமர் கேட்கிறார். சபரி சொல்றா, உன்னுடைய தர்சனத்தினால நான் தூய்மை அடைந்தேன், உன்னுடைய கட்டாட்சத்தினால இன்னைக்கு நான் பாகியவதி ஆனேன் அப்படின்னு சொல்றா. அந்த சபர்யா பூஜிதா சம்யக்கு ராமோ தசரதாத்மஜா, சபரினால் மிக நன்றாக பூஜை செய்யப்பட்ட அந்த தசரதாத்மஜா ராமஹா அப்படின்னு. அது என்ன நன்னா பூஜை பண்ணான்னா, அடியாருக்கு பண்ற பூஜை தான் பகவானுக்கு ரொம்ப பிரியமான பூஜை. அந்த மாதிரி அந்த மதங்க முனிவருக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும் இந்த சபரி பண்ண பூஜையினால ராமர் ரொம்ப திருப்தியாகி இந்த ஆரண்ய காண்டத்தோட ஆரம்பத்தில் சரபங்கர் சொல்கிறார், நான் என் உடம்பை விட்டுட்டு மேலுலகம் போகிறேன் நீ பார்த்துன்றன்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த சபரியும் எனக்கு உத்தரவு கொடுத்தா நான் மேலுலகத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு நெருப்பு முட்டி அதில் உடம்பு கொடுத்து ஒரு திவ்ய தேகம் எடுத்துட்டு அவருடைய குருமார்கள் எங்கே இருக்காளோ அதே மேலுலகத்துக்கு வைகுண்டத்துக்கு சபரியும் போனாள் அப்படின்னு முடியும். அதுக்கடுத்தது அந்த பம்பா ஏரியினுடைய பம்பா தீரே ஹனுமதா சங்கதா வானரேணஹா, அது மாதிரி ஹனுமாரோடு ராமர் சந்தித்தார் அப்படின்னு வால்மீகிக்கும் ஒரு சந்தோஷம். வானரேணஹா ஆஹா அப்படின்னு சொல்ற அந்த பம்பா தீரத்தில் வசந்த ருத்து வருது, ராமர் சீத்தையை நினைச்சு புலம்பின்றிருக்கார். அப்போ லக்ஷ்மணன் சமாதானம் சொல்லிகிட்டே வரான். இவா ரெண்டு பேரும் வரத ரிஷ்யமூக்கமலையிலேருந்து சுக்ரீவன் தன்னுடைய இருக்கிற நாலு மந்திரிகள் நலன் நீலன் தாரன் ஹனுமார் அவளோட பார்க்குறான். பயந்து நடுங்கி ஓடுறான். ஏன் ஓடுற இப்படின்னு கேட்குறார் ஹனுமார். அவள் பாரு, அவள் ரெண்டு பேர் வராளே, அவளை பார்த்தாலே பயமா இல்லையா, பெரிய மகாபுருஷர்கள் மாதிரி சத்ரியர்கள் மாதிரி தெரிகிறான்னு. யாரை பார்த்தாலும் பயப்படுவா, வாலிக்கு தானே நீ பயப்படணுங்கிறார் ஹனுமார். இல்லை, வாலி அமிச்சவாளாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். நீ வேணா போய் பேசு அப்படின்னு, நீ தைரியமா இருக்க, நீ போய் ஏதோ பிக்ஷு ரூபம் போட்டுண்டு போய் அவள்கிட்ட பேசு அப்படின்னு அவன் சுக்ரீவன் ஹனுமாரை சொல்கிறான். ஹனுமார் அதே மாதிரி ஒரு பிக்ஷு ரூபம் போட்டு ராமலக்ஷ்மண்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி பேச்சு கொடுக்குறார். நீங்கள் ரெண்டு பேரும் யார், உங்களை பார்த்தாலே சந்த சூரியாள் பூமியில் இறங்கி வந்த மாதிரி இருக்கேளே. சர்வபூஷண பூஷார்ஹா கிமர்த்தம்ன விபூஷிதாக, உங்களுடைய இந்த தோள்கள் எல்லா அணிகலன்களையும் ஆபரணங்களையும் போட்டு அழகு பார்க்க வேண்டிய தோள்கள். உபவ்யோக்யோ அகம் மன்னே ரட்சித்தும் பிருத்திவீமிமா, இந்த பூமியே காப்பாற்றக்கூடிய சக்கரவர்த்திகளை போல இருக்கீள் நீங்க. நீங்க இந்த நீண்ட கைகள், இந்த கையில இருக்கிற வில்லு, இதெல்லாம் பார்த்தா நீங்க சக்கரவர்த்தி குமாரர்கள் தெரியறது. ஆனா ரிஷிகளை மாதிரி வேஷம் போட்டிருக்கீள், எதையோ அங்க இங்க சுற்று தேடிண்டே வரேன். நீங்க யாரு? நான் சுக்ரீவனுடைய மந்திரி, என் பேர் ஹனுமான். அவன் விருப்பப்பட்டதுக்காக நான் பிக்ஷு ரூபம் போட்டுன்னு வந்திருக்கேன். சுக்ரீவன் உங்களுடைய சக்கியத்தை விரும்புகிறான் அப்படின்னு எல்லாமே சொல்லி முடிச்சுடுறார். ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். ஹே லக்ஷ்மணா, எந்த சுக்ரீவனை நாம தேடி வந்திருக்கோமோ அந்த சுக்ரீவன் கிட்டேந்தே இவர் வந்திருக்கார். சம்ஸ்கார கிரம சம்பன்னாம் அத்ருதாம் அபிலம்பிதாம் உச்சாரயதி கல்யாணி வாச்சம் ஹிருதயஹாரிணி, மனத்தை கொள்ளை கொள்ளும் மங்களகரமான வார்த்தைகளை பேசுறார். சம்ஸ்காரம், நல்ல வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி, ரிக்கஜு சாம வேதம் எல்லாமே அத்தியனம் பண்ணியிருக்கார். வியாக்கரணத்தை பலவாட்டி கேட்டிருக்கார். இவ்வளவு நேரம் பேசினதுல ஒரு அபசப்தம் கூட இல்லை, ஒரு மிஸ்டேக் கூட பண்ணல. இந்த சம்ஸ்காரத்தோட கூடிய கல்ச்சரோட கூடிய இவருடைய பேச்சு, விறுவிறுன்னு பேசலை, ரொம்ப மெதுவாக பேசலை, ரொம்ப ஹை பிச்சில் பேசலை, மத்தியம சுரத்தில் பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு தூதன் கிடைச்சா அந்த ராஜாவுக்கு எந்த காரியம் தான் நடக்காது. இந்த மாதிரி தூதன் இல்லைன்னா ஒரு ராஜாவுக்கு எப்படி காரியங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்த உடனே அனுமாருக்கு ராமதூதன்கிற வேலையை போட்டு கொடுத்துட்றார். இவன்ட்டு நீ பேசினோடனே லக்ஷ்மணன் தன்னுடைய கதைகளை சொல்கிறார். இந்த மாதிரி நாங்கள் காட்டுக்கு வந்தோம், சீத்தையை தொலைச்சிட்டா, தொலைச்சிட்டு வருத்தமாக இருக்கார் ராமர், எங்களுக்கு சுக்ரீவனுடைய தயவு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அனுமார் சொல்கிறார், இல்லை இல்லை, உங்களை மாதிரி உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களும் ஜிதேந்திரியர்களும் ஜிதக்ரோதர்களும் கோபத்தையும் இந்திரியங்களையும் ஜெயித்தவர்களுமான மகாத்மாக்கள் சுக்ரீவனுக்கு இந்த நேரத்தில் ஒரு சக்கிய ஃப்ரெண்டாக கிடைக்கிறது அவன் பண்ண பாக்கியம், அதனால நீங்கள் வாங்கோ, நான் உங்களை சுக்ரீவன் டைஷன் போகிறேன் அப்படின்னு யாராவது தயவு பண்ணுங்க ஹெல்ப் கேட்கும்போது அவளோட பெருமையை நினைக்க மாட்டோம், அட்வான்டேஜ் எடுக்க தான் பார்ப்போம். அப்படி இல்லாமல் அனுமார் ராமருடைய பெருமையை சொல்லி ஹனுமந்த் வச்சனா செய்வா சுக்ரீவேண சமாகதா சுக்ரீவன்ட்ட ஆக்ஷன் போறார். சுக்ரீவன்ட்ட சொல்றார், சக்கரவர்த்தி குமாரர்கள் ராமலக்ஷ்மணன் பேரு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணவர்கள், படித்தவர்கள், வேத வேதாந்தெல்லாம் படித்தவர்கள், இவாளோட நீ சக்கியம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார். உடனே சுக்ரீவன் கை நீட்டி, நான் ஒரு வானரன்தான், என்ன நீ நண்பனா ஏத்துப்பேன்னா என் கையை பற்றி கொள்ளணும்னு ரெண்டு பேரும் கையை பற்றிக்கிறா. உடனே ஹனுமார் ஒரு அக்னியை மூட்டுறார், அக்னி சாட்சியாக ரெண்டு பேரும் வலம் வந்து, நான் நீயும் இனிமே நண்பர்கள், உன் கஷ்டம் என் கஷ்டம், உன் சுகம் என் சுகம் அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கிறா, அக்னி சாட்சியாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறா. அப்போ சுக்ரீவன் சீதாதேவியை ஆகாச மார்க்கமாக ராவணன் எடுத்துன்னு போகும்போது சீத்தை சில நகைகளை தூக்கி போடுறா ஒரு துணியில் கட்டி, அதை சுக்ரீவன் எடுத்து வச்சுருக்கான், அதை கொண்டு காமிக்கிறான். அதை காமிச்சோடனே ராமர் அதை பார்த்து புலம்பி அழகிறார், இதை பார்க்குறேன் என்னுடைய சீத்தையை பார்க்கலையே அப்படின்னோடனே சுக்ரீவன் சமாதானம் சொல்கிறான், இப்படி ரொம்ப தவிக்காத, உயிரே போயிடப்படுது, நான் சீத்தையை எப்படியாவது பாதாளத்தில் இருந்தாலும் சரி தேவலோகத்தில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் நான் சீத்தையை உனக்காக தேடித்தரேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை ராமருக்கு அப்போ அவ்வளோ ஆறுதலாக இருக்கு. சுக்ரீவாய தத் சர்வம் சம்ஷத்ராமோ மகாபலஹா ஆதிதா தத் யதா விரத்தம் சீதாயாச்ச விசேஷதா, தான் காட்டிலுக்கு வந்தது சீத்தையை தொலைச்சது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, சுக்ரீவஸ்யாபி தத் சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரஹா சகார சக்கியம் ராமேணா பிரீத்தச்சைவாக்னி சாட்சிகம் சுக்ரீவன் அதெல்லாம் கேட்டுக்கிறான், தன்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்கிறான், ரெண்டு பேரும் அக்னி சாட்சியாக சக்கியம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது 60வது ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சுக்ரீவன் தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறான், அப்புறம் ராமரை பரீட்சை பண்ணுறான், அப்புறம் வாலிவதம் சுக்ரீவ பட்டாபிஷேகம், அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.